நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. உலகத்தில் வாழும் எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கக்கூடாத மகிழ்ச்சி நிறைந்த ஆராதிக்கின்ற சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படியாய் நீர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவினுடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம். வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய மன்னாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்யவும் எங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளதாய் மாறவும் கிருபை தாரும். உம்முடைய ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். இந்த வாரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை வேதத்தின் அடிச்சுவடுகளில் பல கோணங்களில் நாம் பார்க்கிறோம். When you look at a life in nutshell, we learn many things from Bible. But even the world is not silent about explaining what is life. உலகமும் கூட வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தயம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். We are going to learn our Christian living is just like a marathon race. ஒரு வாழ்க்கையில் ஒரு ஓட்டப்பந்தயமாக நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். When you read book of Hebrews, எபிரேயர் புஸ்தகத்திலே எபிரேயருக்குரிய ஆசிரியர் அதை மிகவாக தெளிவுபடுத்துகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை முதல் ரெண்டு வசனத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார். Somebody can read Hebrews chapter 12 verses 1 and 2. ஆகையால் போதும், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை ஓட நாம் அழைக்கப்படுகிறோம். We are called to run a race that was assigned by our God. நம்முடைய தேவனால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பவுலடியார் எழுதினார் என்று பலர் சொன்னாலும் கூட இந்த வேத வசனத்தினுடைய பக்கங்களில் பவுலுடைய சிந்தனை கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் என்பதை கொரிந்து சபைக்கும் அவர் நினைவுபடுத்துவார். நாம் எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று, வெற்றியை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். எனவே பிரியமானவர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நான் ஏன் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட வேண்டும்? Why I am called to run a race? ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய அனாதி திட்டம் என்பதுதான் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது நான் சொன்னேன், வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறது என்று சொல்லும் பொழுது philosophers அல்லது philosophical look என்ன செய்கிறது? Trying to solve the riddle of life, வாழ்வினுடைய பிரச்சனைகளை வாழ்க்கையை கொண்டு எப்படி தீர்ப்பது என்பதை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். டெக்னாலஜி அல்லது இன்றைக்கு வளர்ந்து வருகிற வேகமான அதிவேக அறிவியல் வளர்ச்சி அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் ஆர்டிஃபிஷியல் லைஃப், வாழ்க்கையை சமன் செய்வதற்கு ஒரு புதிய வாழ்க்கை முறையை இணைத்து விட்டால், அல்லது இப்பொழுது ஒருவர் எனக்கு இது பிரச்சனை என்று சொன்னால், அந்த பிரச்சனைக்கு இன்னொரு தீர்வாக இன்னொன்றை உலகத்தில் இருப்பதை இணைத்து விட்டால், they think that people will become happy and lead a best life. அதே போல நம்ம இன்றைக்கு இருக்கிற கெமிஸ்ட் அவர்கள் என்ன செய்கிறார்கள், they are exploring the recipe of life. வாழ்க்கையில் என்னென்னலாம் புதைந்திருக்கிறது, என்னென்னலாம் வாழ்க்கையில் அதிகப்படுத்த வேண்டும் அல்லது குறைவுபடுத்த வேண்டும், ஒருவேளை மனிதன் வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு. Religion, it talks about how man can connect with God and solve the problem. தேவனோடு இணைந்து கொண்டால் அதை எப்படி முடித்து வைக்கலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். In the beginning God created, இந்த ஜீவனை கிறிஸ்துவில் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த தேவன் கிறிஸ்துவுக்காக ஓட உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். God created and God redeemed and God also set a race for you and me in the world. ஒருவேளை விளையாட்டு வீரனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அநேக விளையாட்டுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல விளையாட்டு வீரன் எப்படி விளையாட்டிலே தன்னை இணைக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும். இந்த வெளிப்பிங்கே Hebrews chapter 12, இந்த ஓட்ட பந்தயம் என்பது இட் இஸ் அ மாரத்தான் ரேஸ். இது ஒரு நீண்ட பயணத்தை உட்கொண்ட ஒரு ஓட்ட பந்தயம். வி ஆர் கால் டு ரன் எவ்ரி டே, வி ஆர் கால் டு ரன் எவ்ரி சீசன், வி ஆர் கால் டு ரன் எவ்ரி பாத், வி ஆர் கால் டு ரன் டில் த எண்ட். வாழ்க்கையின் முடிவு வரையந்தம் ஓட வேண்டும். இட் இஸ் நாட் 100 மீட்டர் ரேஸ் இல்லை, சில நொடிகளில் ஆரம்பித்து சில நொடிகளில் முடிக்கின்ற ஒரு பயணம். மாரத்தான், வி ஆல் நோ, சம்டைம் பீப்புள் ரன் 20 miles, 30 miles, ஈவன் லாங்கர் தேன் தட். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாளில் ஆரம்பித்து இன்னொரு நாளில் முடிவது அல்ல, இட் இஸ் அ லாங் ரன். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா என்றால், the marathon, it has a rule. It is not how fast you are running to finish the race, but how many of you going to finish the race. எவ்வளவு வேகமாய் ஒருவன் சென்று முடிப்பதை காட்டிலும் எத்தனை பேர் போய் முடிக்கிறார்களோ, that counts different. ஒரு 100 மீட்டர் பந்தயத்தில் 1, 2, 3 ஓடுகிறவர்களை பிரத்யேகப்படுத்துவார்கள். ஆனால் மாரத்தான்ல 1, 2, 3 ஓடினவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனை பேர் ஓடி முடித்தார்கள், தட் மேக்ஸ் டிஃப்ரெண்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஓட்டப்பந்தயம், இந்த மாரத்தான்ல நமக்கு முன்பதாக ஒருவர் ஓடினாராம், அவர் ஓடி வெற்றி பெற்றாராம், இப்பொழுது அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாராம், அவரை நோக்கி நாம் ஓட கடவோம். இன் திஸ் ரேஸ் we have a best model, our Jesus Christ, who finished his race. அவருடைய ஓட்டப்பந்தயத்தை அவர் முடித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நீங்களும் நானும் அவரை பின்தொடர்ந்து ஓடும் பொழுது, நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கும் பொழுது, we can easily complete this race. இந்த ஓட்டப்பந்தயம் என்று சொல்லும் பொழுது இதில் இருப்பது ரெண்டு காரியத்தை நம்ம முதலாவது நம்ம படித்துக் கொள்ளலாம். இட் இஸ் நாட் அ காம்படிஷன் ரன். இது ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு அல்லது நீயா நானா என்று ஓடுகிற ஓட்டம் அல்ல மாரத்தான். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் ஓட வேண்டும். எல்லாருக்கும் ஓடுவதற்கு ஒரு வழியை ஆயத்தமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொருவர் இன்னொருவரை போட்டி போடுவதற்கு அழைக்கப்படவில்லை, பட் வி ஆர் கால் டு ரன் அத ரேஸ். ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது, வி நோ நீட் டு ஈவன் கம்பேர் அவர் ரேஸ் வித் அதர்ஸ். நம்மோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறவர் பலர் இருக்கலாம், நம்முடைய நண்பர் நம்மோடு கூட ஓடலாம், நம்முடைய நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்கள் அவர்களுக்குரிய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கலாம். We no need to look here and there how they are running. சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய ஓட்டத்தின் பாதை தான் கடினமாக இருக்கிறது. Maybe my friend, he is running on a very good path. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பாதை, the path, we are called to run. But many time we compare with others. நம்ம நினைக்கிறோம் அவர்கள் என்னை விட அதிக தாழ்ந்து பெற்றவர்கள், அவர்கள் என்னை விட அதிகம் தேவனை அறிந்தவர்கள், அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்கள் தெரியும். பிரியமானவர்களே, அது நல்லதுதான். அவர்களிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற தாழ்ந்துகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். We can look at others' talents. We can look at others' best thing in their life. But நாம் அதை பார்த்து மகிழலாம். But we should never compare. நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு சில தனித்தன்மைகளை தந்திருக்கிறார். அவைகளை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். We should not compare it with others. ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது we are not called to compare our life with who is running beside us. இந்த உலகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு அருகில் இருக்கிறவருடைய ஓட்டம் அவரை போல என்னால் ஓட முடியவில்லை, அவர் என்னை விட குறைவாக வேகத்தில் ஓடுகிறார் அல்லது என்னை விட அதிக வேகத்தில் ஓடுகிறார் என்று சொல்லி அநேக முறை we compare and we feel. வேதத்தில் தோல்வியுற்ற மனிதரை பாருங்கள். Just turn to 1 Samuel chapter 18 verse 5. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனம். ஒன்று சாமுவேல் 18:5 அங்கே யுத்த களத்தை விட்டு தாவீது வருகிறான். கோலியாத்தை கொன்ற அடுத்த நாள் நடைபெறுகிற சம்பவம். இஸ்ரவேலினுடைய சமஸ்த சேனையும் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே தாவீதை பார்க்க வேகமாய் ஓடி வருகிறார்கள். அந்த பாதையில் என்ன நடந்தது என்று சொன்னால், சவுல் நின்று கொண்டிருக்கிறான். சவுல் பார்க்கிறான். அங்கே பார்க்கும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? வாசியுங்கள் 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் போதும் தாவீது கோலியாத்தை கொன்று விட்டான். இப்பொழுது ராஜாவாகிய சவுல் அங்கே அதை பார்க்கின்றான். அவனுக்கு ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம். பல நாட்களாக அங்கே இஸ்ரவேலை துன்பப்படுத்தினவன் அல்லது இஸ்ரவேலை பயப்படுத்தின மனிதன் இப்பொழுது மடிந்து விட்டான். அந்த கொலைக்கு அல்லது அவனை கீழே விழ தள்ளுவதற்கு தாவீதை தேவன் பயன்படுத்தினாலும் ராஜாவாக இருக்கிறவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எனிதிங் ஹேப்பன் இன் த ஒரு நாட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். என் காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி அதை தான் அங்கே சவுல் நினைத்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய பிலிஸ்தியன் இப்பொழுது விழுந்து விட்டான். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் பாடி வருகிறார்கள். சவுல் நினைக்கிறான், எல்லாரும் என்னை தான் கொண்டாட போறார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு அங்கே நிற்கிறான். ஆல் ஆஃப் அ சடன் த வுமன் ஃப்ரம் த சிட்டி தே ஸ்டார்டட் சிங்கிங். தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று. இவ்வளவு நேரம் சவுளுடைய கண்கள் தேவனை பார்த்து கொண்டிருந்தது. அவன் தேவனுடைய மனிதனாக ஓடிக்கொண்டிருந்தான். அவன் தேவனால் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவன். நீங்க இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே சவுல் மிக சௌந்தரியம் உள்ளவன், தேசத்தில் அவன் எல்லா ஜனங்களை காட்டிலும் சரீர அமைப்பிலும் உயரமானவன், அபிஷேகம் பெற்றவன், இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தவன் அருகில் நிற்கிற தாவீதை பார்க்க ஆரம்பித்தான். தாவீதோடு கூட தன் வாழ்க்கையை கம்பேர் பண்ண ஆரம்பித்தான். அந்த பெண்கள் சொன்ன சத்தத்தை கேட்டான். தாவீது கொன்றது 10,000 என்கிற சத்தம் கேட்டவுடன் சவுளுடைய கண்கள் அங்கே திரும்பியது. அவன் வாழ்க்கை தடுமாற ஆரம்பித்தது. When we look at others' life, others' achievement, others' gain, when we compare our life with that, we are on the wrong track. We are heading towards danger. ஆபத்தை நோக்கி நாம் ஓட பார்க்கிறோம். அதைதான் அங்க நடக்கு பாருங்க. அதன் பிறகு சவுல் தாவீதை கொல்லுவதற்கு அவன் திட்டமிட ஆரம்பித்தான். He was not ready to even save such a great David. ஒரு பெரிய யுத்த வீரனாய், யுத்த வீரனை கொன்ற யுத்த வீரன் அவன். காரணம் என்ன தெரியுமா? He started comparing. பெரிய மாணவர்களே, when we are in marathon race, we are not called to compare with others. Just we are called to see our own track. We are called to see our own goal. We are called to run in our own path. We are called to reach the dead end what God has assigned. ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லை வரைக்கும் ஓட வேண்டும். How many of you ready to run the race? Are we ready to run the race? If you want to run the race, we have to have some of the important qualities. That's what we are going to learn from this chapter. இன்றைக்கு அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஏன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ஓட்ட பந்தயத்தில் எப்படிப்பட்ட ஓட்டம் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து பார்க்கிறோம். முதலாவது காரியம், இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல், நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசியுங்கள் 12வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12:1. போதும். முதலாவது காரியம், பாரமான யாவற்றையும் நாம் ஒதுக்க வேண்டும். We are called to lay aside everything that is weight. பிரியமானவர்களே, ஒரு ஓட்டப்பந்தய வீரனை ஒரு யுத்த ஒரு ஓட்ட களத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பீர்கள்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சீ சம் இண்டியன்ஸ் இன் த மேரத்தான் ரேஸ், அவன் நல்ல ஒரு ஷர்வானி போட்டுட்டு ஒரு குர்தா போட்டுட்டு நம்ம இந்தியன் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க நிற்பானா? அல்லது இஃப் யூ சீ சம் அமெரிக்கன் ரன்னர், அவன் வந்து நல்ல 3-piece கோட் ஷூ டை கட்டிட்டு வந்து நானும் ஓட போகிறேன் என்று நிற்பானா? யூனோ ஹவ் தே கம், தே வித் அ ஸ்மால் ஷார்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு ஆடை. எவ்வளவுக்கு எவ்வளவு பாரம் குறைவாக இருக்கிறதோ அதை தான் தன் அணிகலனாக தன் ஆடையாக வைத்திருப்பான். அதற்கு மேலே எந்த வெயிட்டும் ஏறிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் பாரமானவைகள் வாழ்க்கையை எப்படியும் என்ன செய்துவிடும், அது நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாக இருக்கும் என்பதை அவன் அறிந்திருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாரம் ஓட்டத்தை தடை செய்யும். இட் வில் ஹிண்டர். எப்படியாகிலும் அது நம்ம என்ன செய்யும், நம்முடைய ஓட்டத்திற்கு தடை உருவாக்கும். ஒரு மனிதன் ஒரு நாள் நினைத்தான், ஒரு பெரிய மலை உயரத்திற்கு ஏற வேண்டும். ஹி வாஸ் கேரிங் லாட் ஆஃப் திங்ஸ் வித் ஹிம், அநேக பொருட்களை எடுத்துக்கொண்டான். ஏற ஆரம்பித்தான். கொஞ்ச தூரம் ஏற ஏற அவனால் ஏற முடியவில்லை. பிறகு அவனுடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸையும் ஹி ஸ்டார்டட் லீவிங் ஒன் பை ஒன், ஒன் ஆஃப்டர் ஒன் பேக் ஹி ஸ்டார்டட் லீவிங். அவன் ஏற ஆரம்பித்தான். கடைசியில் மலையின் உச்சியை போய் பார்க்க நினைத்த பொழுது அவன் கரத்தில் ஒன்றுமில்லை. பட் ஹி ரீச் த டார்கெட். ஆனால் அவன் சென்று சேர வேண்டிய இடத்தை சென்று சேர்ந்தான். டுடே நீங்களும் நானும் அநேக நேரங்களில் அநேக பாரங்களை நம்முடைய தலையின் மீது சுமந்து கொண்டு, அநேக விதமான காரியங்களை நம்முடைய மனதிலே போட்டுக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கடினப்படுத்தி கொண்டு, தேவனுக்காக நானும் ஓடுகிறேன் என்று நாம் ஓடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை சென்று சேர தடைகளாகத்தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எவ்வளவு வெயிட் இருக்கிறதோ அவ்வளவும் தடைதான். நம்ம நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில் சில பாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம் ஆஃப் த வெயிட், சம் ஆஃப் த ஹிண்ட்ரன்ஸ், தடைகள் வரும். தடைகள் தவறா என்று சொன்னால், ஹிண்ட்ரன்ஸ் ஆர் நாட் சின், தடைகள் அது பாவம் அல்ல, அல்லது தடைகள் நம் ஒதுக்கி வைக்கக்கூடியதும் அல்ல. நமக்கு சில பாரங்கள் உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வேலை பாரமே நிறையா இருக்குது, குடும்ப பாரம் நிறையா இருக்குது, பிள்ளைகள் பாரம் நல்லா இருக்குது, எதிர்காலத்தை குறித்த பாரம், இவைகளெல்லாம் தவறா? ஆண்டவர் இவைகளை எல்லாம் ஒதுக்கி வைக்க சொன்னாரா? நீ என் பின்னே வர விரும்பினால் எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டு, சீடர்களை அழைத்த அழைப்பு வேறு, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு வேறு. வேலையை விட்டு நாம் சன்னியாசியாக இந்த உலகத்தில் வாழ தேவன் அழைக்கவில்லை. ஆனால் சில பாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாரங்கள் தடைகளாய் மாறுவதை தவிர்க்க வேண்டும். யோசித்து பாருங்க, நமக்கு வேலையை தேவன் தான் கொடுத்தார், அது ஒரு பாரம் தான், தட் இஸ் குட் திங், அதான் நமக்கு சாப்பாடு போடுது, வி ஆர் கால்ட் டு ஒர்க். பட் சில நேரங்களில் நம்ம எப்போல்லாம் வேலை செய்ய நினைப்போம் தெரியுமா? நம்முடைய முக்கியமான ஆராதனை நேரத்தை வேலைக்கு நேராய் திரும்பும் பொழுது, நம்முடைய ஜெப நேரத்தை வேலை நேரமாக மாற்றும் பொழுது, உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் செலவிட வேண்டிய நேரத்தை வேலை நேரமாய் மாற்றும் பொழுது, உங்கள் பிள்ளைகளோடு செலவிட வேண்டிய நேரம் வேலை நேரமாக மாறும் பொழுது, அதை தான் பாரம் என்று சொல்லுகிறோம். அந்த பாரம்தான் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்துவிடும். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், வேலை கண்டிப்பாக செய்ய வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை சில நேரங்களில் எதிர்பாராத சூழ்நிலையில் வேலை வந்துவிடும். ஆனால் பிரியமானவர்களே, அதை நாம் எப்படி கையாளுகிறோம்? ஒருவேளை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவனை தேடுவதற்கா, அல்லது நம்மளே வாலின்றிய போய் எனக்கு சண்டே சண்டே டியூட்டி கொடுங்க, நான் சண்டே சண்டே சர்ச்சுக்கு போகாம இங்கே வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறேன். When we think in that way, அந்த பாரம் ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுத்துவிடும். பாரம் தவறல்ல, பட் how we are going to use it. இதை விட இன்னொரு நல்ல பாரம் நமக்கு உண்டு, that is entertainment. We all enjoy spending our time in entertainment, in sports especially. சில நேரங்களில் சில விளையாட்டுகள் ஆரம்பிப்பாங்க, சாக்கர் ஆரம்பிச்சிருவாங்க, ஐபிஎல் ஆரம்பிச்சிருவாங்க, வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு வேர்ல்டு கப் நடக்கிற நேரத்தில் உங்கள் வீட்டிலே ஒரு குடும்ப ஜபம் நேரம் என்றால், நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? சில நேரங்களில் அந்த நேரத்தில் திருச்சபை நடந்தாலும் கூட லீவு போட்டு விட்டு வீட்டிலே இருக்க நினைக்கிறோமா? அல்லது அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதில் நாம் துரிதமாக இருக்கிறோமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2003 வருடம் இந்தியா வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்துருச்சு, இந்தியா ஆஸ்திரேலியா என்று நினைக்கிறேன். அன்றைக்கு எல்லா திருச்சபைகளை ஜபங்கள் எல்லாம் செய்தார்கள், எங்கள் திருச்சபையிலும் கூட ஜபித்தார்கள், ஆண்டவரே எப்படியாவது இன்றைக்கு இந்தியா ஜெயித்து விட வேண்டும். அன்றைக்கு மாலை ஆராதனை, அது ஒரு ஈவினிங் மேட்ச் இந்தியாவில். உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது வந்த செக்ரட்டரி சொன்னார், இன்றைக்கு மாலை ஆராதனை நடைபெறாது, காரணம் என்னென்னா எல்லாரும் கேம்ஸ் பார்க்க போகிறாங்கன்னு. அன்றைக்கு தோத்துட்டாங்க, ஒருவேளை அன்றைக்கு ஆராதனை கட் பண்ணனாலே அல்லது நம்ம பார்த்ததுனால அல்ல, அது ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இது நமக்கு என்டர்டெயின், நமக்கு அவசியம், பட் இட் ஷுட் நாட் ஹிண்டர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப நேரத்தை, நம்முடைய நாம் தேவனுடைய சமூகத்தில் செலவிடுகிற நேரத்தை அது தடை செய்யும் என்று சொன்னால், பிரியமானவர்களை, அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு பாரம் உண்டு. நமக்கெல்லாம் ஆண்டவர் நிறைய மக்களை சுற்றிலும் கொடுத்திருக்கிறார். சில பேர் நம்மளை பார்த்ததுமே வாழ்த்துவார்கள், உங்களை போல யாருமே இல்லைன்னு. ஒரு கூட்டம் வந்து சொல்லுவாங்க, உங்களை போல மோசமானவர் யாரும் இல்லை. இவைகள் அனுதின வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளுகிறோம். நம்ம எங்க நின்னாலும் 4 போற்றுவார்கள், 4 தூற்றுவார்கள். ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் நம்மை குறித்து சொல்லுகிற பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் காமெண்ட்ஸ், அவர்கள் சொல்லுகிற காரியங்களை குறித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க நினைத்தால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட்டத்தை விட்டு ஓடி போவீர்கள். யூ வில் நெவர் சக்சஸ். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை அவருக்கு கொடுக்கவில்லை, அவர் ஓடுகிற ஓட்டத்தை நீங்கள் ஓடவில்லை. யூ ஆர் ரன்னிங் யுவர் ஓன் ரேஸ். பல நேரங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகள் கூட துரிதமாய் நாம் என்ன செய்கிறோம், we become judgmental, உடனே சொல்லிடுறோம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவன் நம்முடைய பழைய வாழ்க்கையின் தோல்விகள். சில நேரங்களில் சில ஊழியங்களில் இணைந்து அதில் ஒரு தோல்வியை கண்டிருப்போம். ஆமாம் பிரதர், அந்த ஊழியம் செய்தால் ஐ நோ தட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் ஃபெயிலியர், இட் இஸ் நாட் அதுக்கு அது உண்மை அல்ல. அன்றைக்கு தோல்வியுற்றது வேறு, இன்றைக்கு வெற்றியாக மாற்றப்போகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைக்க தவறுவது. மெனி டைம் பி மேக் அ ராங் டிசிஷன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, லே அசைட் எவ்ரி வெயிட், பாரமானவைகளை ஒதுக்கி வையுங்கள். அந்த பாரமானவைகள் உங்கள் ஓட்டத்தை ஓடுவதற்கு தடை செய்வதற்கு முன்பதாக நீங்கள் அவைகளை ஓரம் வையுங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய ஓட்ட பந்தயத்திற்கு தடைகள் எப்படி இருக்குது என்பதை நாம் அறியாமல் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஜான் சாப்டர் 3 வர்ஸ் 15 அண்ட் 16 சேஸ், எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஜீசஸ், அவன் ஹூ அவர் பிலீவ்ஸ் வில் கெட் எட்டர்னல் லைஃப், ஹி வில் நாட் பரிஷ், அவன் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டான். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற விலையேற பெற்ற பரிசு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடுவதற்கு ஒரு கிருபையை தருகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் இஸ் நத்திங், இட் இஸ் இட் ஃபேவர் வித்தவுட் லேபர். தேவனால் நமக்கு தரப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் செய்யாமல் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகின்ற மிக உன்னதமான பரிசு தான் கிருபை. எனவே தான் வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். இட் இஸ் நாட் த ஓல்டு கிரேஸ் God is bringing every day. God is giving new grace to set aside பாரமானவைகள். Whatever you feel weight in your life, set aside. அதை ஒதுக்கி தள்ளுவது என்பது குடும்பத்தை விட்டுவிடுவதல்ல, குடும்பத்தை குடும்பத்திற்குரிய நிலையில் வைப்பது, திருச்சபையின் காரியங்களை அதற்குரிய நிலையில் நாம் செய்வது, தேவனை தேடுவதை அதற்குரிய இடத்தில் செய்வது, சரியாக செய்வது, இதுதான் ஆவிக்குரிய ஓட்டம். இரண்டாவது காரியம், எபிரேயர் 12 அதிகாரம் சொல்கிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. The second thing, we are called to again rethink, lay aside every sin that entangles us. Entangle, நம்மை பிடித்து கொள்ளுகிற. சில நேரங்களில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை ரெகுலராக தேடுவோம், ரெகுலராக ஆராதிப்போம், ரெகுலராக வேதம் வாசிப்போம், ரெகுலராக ஜெபிப்போம். We do everything in a regular basis. All of a sudden, we face even failure. சடுதியாய் கீழே விழுகிற சூழ்நிலை வரும். காரணம் என்ன? நமக்கு தெரியாமலே நம்முடைய கால்களை சில பாவங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும். நம்ம அவைகளை குறித்து கவனிக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். Some of the sins, சின்ன சின்ன காரியங்கள், மேபி எ ஸ்மால் லை, ஒரு சின்ன பொய், ஒருவேளை ஒரு சின்ன மன்னிக்க முடியாத தன்மை, சின்ன விட்டு கொடுக்க முடியாத தன்மை. பெரிய மர்டர் பண்ண வேண்டியதில்லை, அது பெரிய உலகத்தில் மிகப்பெரிய பொருளை கொள்ளையடிக்க வேண்டியதில்லை. ஈவன் அ ஸ்மால் ஸ்மால் சின். அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம், உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அருகில் உங்களோடு நெருங்கி வருகிற பாவம். சில நேரங்களில் பிரியமானவர்களே, நம்முடைய முழு சிந்தனையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனைக்குள்ளாக எத்தனை பாவங்கள் புதைந்திருக்கிறது, அவைகள் நமக்கு தெரியாமலே நாம் ஓடுவதற்கு பயன்படுத்துகிற நம்முடைய கால்களை அது என்ன செய்துவிடும்? கட்டிவிடும். எனவேதான் பாவமானதை தள்ளிவிட நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க, தவளையை கொண்டு போய் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் தவளை என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு லைட் ஃப்ளேம் வச்சிங்கன்னா போதும், அது உடனே ஜம்ப் பண்ணாது. தவளைக்கு உள்ள சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், சூடு ஏறுவதற்கு ஏற்ற விதமாய் தன் பாடியை என்ன செய்யும்? அது மாற்றிக்கொண்டே இருக்கும். அதாவது அதிக சூட்டில் உடனே போட்டு டப்புன்னு குதிச்சிடும். ஆனால் மென்மையான சூட்டில் போட்டுட்டு அதை சூடு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? அந்த சூட்டுக்கு ஏற்ற வண்ணமாய் தன்னை மாற்றிக்கொண்டு 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 கடைசியில் உச்சக்கட்ட சூடு வரும் பொழுது அது தப்பிக்க நினைக்கும். ஆனால் அப்போது தப்பிக்க முடியாது. மெனி டைம் we never care about small small lie, small small unforgiving spirit, chinna chinna kaariyangal, but that will entangle us. avigal nammai konjam konjamai pidithukollum. தப்பிக்க நினைக்கும் போது ஓட முடியாது. உலக மகா பிரசித்தி பெற்ற ஓட்டப்பந்தய வீரன் ஒருவன் இருந்தான். அவன் எல்லாரிடம் சேலஞ்சு பண்ணி ஓடுவான். யூஸ் டு சேலஞ்ச். ஒருத்தன் சொன்னான், நான் உன்னை இந்த ஓட்டத்தில் எப்படியும் தோற்கடிப்பேன். அவன் சொன்னான், தேர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல். அவன் சொன்னான், இல்லை பார் என்றான். ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது. சேலஞ்ச் பண்ண அவன் கை நிறைய தங்க காசுகளை கொண்டு வந்தான். எப்பொழுதும் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவது வருகிறவன் முன்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறான். இவன் ஒவ்வொரு தங்க காசை முன்னே வீசினான். அவன் பார்வையில் விடுகிற வண்ணமாய் அவன் நினைச்சான், காசை எடுத்து கையில் வச்சுட்டு முன்னையே ஓடிக்கொண்டிருந்தான். அவன் நினைச்சான், எத்தனை காசு வேணா நீ போடு, நான் எடுத்துட்டு நான் ஓடுவேன். ஓட்டப்பந்தயத்தின் எல்லை வருகிற நேரத்தில் கையில் இருந்த மொத்த காசுகளை தூக்கி எறிந்தான். அவன் பார்த்தான், இத்தனை தங்க காசுகளா, லெட் மீ டேக் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் பொறுக்க ஆரம்பித்தான். ரெண்டாவது இருந்தவன் முதல்ல போய் வின் பண்ணிட்டான். அவன் சொன்னான், தம்பி எல்லா நாளும் நீ நினைச்சபடி ஜெயிக்க முடியாது. நான் ஒரு காசு போட்டப்ப நீ நினைத்திருக்கலாம் நான் ஜெயித்திருவேன், ஆனால் மொத்த காசும் கை கீழே விழுந்தபோது உனக்கு தெரியாது என்ன நடக்கப் போகுது என்று. மெனி டைம் சின்ன சின்ன பாவங்களில் நாம் தப்பித்து கொள்ளும் பொழுது பிசாசானவன் நம்முடைய கால்களை கட்டி போடுவதற்கு நம்மை முழுவதுமாய் உலகத்திற்குள் அள்ளி கொண்டு போவான். அங்கிருந்து நாம் திரும்பியே வர முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we are called to be very careful to remove all the sin with God's grace. கடவுளுடைய கிருபையை கொண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஓட்டப்பந்தயத்தின் பாதையில் நீங்களும் நானும் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் இழந்து விடுவோம். அடுத்து ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, அதே வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். எபிரேயர் 12:1, பொறுமையோடே ஓட கடவும். We are called to run with patience. அல்லது endurance. எப்படி வேண்டும் என்றாலும் சொல்லலாம், பொறுமையோடே ஓட வேண்டும். பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், our race is not a 100 meter or 200 meter sprint. இது ஒரு marathon race. இது long run. marathon race எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, எத்தனை பேர் ரன் பண்ணிருக்கீங்க? Is there anyone? இல்ல. marathon race-ல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படி நடப்பாங்க, அப்புறம் மெதுவாக நடப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் வேகமாக நடப்பாங்க, மாறி மாறி நடப்பார்கள். ஆனால் தே நெவர் சிட் ஆன் த பேத். உட்கார மாட்டாங்க, பேத்தை விட்டு வெளியும் போயிட மாட்டாங்க. ஏன்னா வெளியே போனாலும் அவுட்டு, உட்காந்துட்டாலும் திரும்ப எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. பின்னாடி வர்றவன் நம்மளை என்ன செய்வான், மிதித்து போட்டு விடுவான். ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எக்ஸாக்ட்லி லைக் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எல்லா காலத்திலும் ஒரே வேகமாய் ஓடுகிற ஓட்டம் அல்ல. சம்டைம் வி ஆர் வெரி ஃபாஸ்ட், வி சம்டைம் வெரி ஸ்லோ, சம்டைம் வி ஜஸ்ட் வாக், பட் வி நெவர் ஸ்டாப். நிறுத்தாமல் ஓடுது. இதுக்கு பேர் தான் பொறுமையின் ஓட்டம் என்று சொல்வார். பொறுமைனா மெதுவாக நடப்பது பொறுமை அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நடப்பது. எந்த இடத்தில் எவ்வளவு வேகமாய் ஓடினால் ஓட்டத்தை முடிக்க முடியும் என்கிற திட்டமிட்டு ஓடுகிற ஒரு ஓட்டம், அதான் பொறுமையோடு ஓடுதல். சில பேர் பொறுமையோடு ஓடுதுனா மெதுவாக அப்படி நடந்துட்டே போன. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாருங்க, இந்த ஓட்டம் பொறுமையான ஓட்டம். இது வி ஆர் கால் டு என்டியூ, ரைட். பொறுமையோட என்னென்ன காரியத்திலாம் நம்ம பொறுமையா இருக்கணும், எதுலலாம் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வருகிறதோ அங்கெல்லாம் நம்ம பொறுமையா இருக்க வேண்டும். இயேசுவே சொல்லுகிறார், என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு சொல்றாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. John chapter 16 verse 33 Jesus said that you will have tribulation in the world. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயிச்சிட்டேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சில நேரங்களில் நாம் இதை எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம், எப்படி நம்ம பொறுமையா இருக்கும்? ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, வேதத்திலிருந்து நம்ம சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், கேரி ஆற்ற தண்டைக்கு போ, அங்கே போய் என்ன செய், ஒரு குடிசையை போடு, அங்கே உட்காரு, நான் உனக்கு காலையும் மாலையும் ஆகாரம் கொடுக்க காகத்தை அனுப்புவேன். இன்னைக்கு யாருக்காவது காகம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவோமா? ஒருவேளை எலியா கேட்டுக்கலாம், ஆண்டவரே நான் ஒரு ப்ராஃபெட், எவ்வளோ ஒரு செல்வந்தனான மனிதன், எவ்வளவு எனக்கு போய் காக்காதானா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும்? சம்டைம் ஈவன் வி திங்க்
why I have such a boss in my company. எனக்கு கொடுக்கப்பட்ட பாஸ் எப்படி இருக்காரு? எனக்கு கொடுக்கப்பட்ட என் அதிகாரி, என்னோடு வேலை செய்கிறவர்கள்.
ஆனால் எலியா அதை கேட்கவில்லை. ஆண்டவர் காகத்தை அனுப்பினாலும் சரி, எதை அனுப்பினாலும் I will endure, நான் அதை ஏற்றுக்கொள்வேன்.
இன்றைக்கு எத்தனை நேரங்களில் நமக்கு உதவி செய்ய அல்லது நம்மோடு இருக்க நமக்கு தேவன் தருகிற மக்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். எலியா எப்படி கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு காக்காவுக்கு பதிலாக ஒரு புறாவை அனுப்பும், அதாவது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை ஒரு கழுகை அனுப்பும்.
We are called to endure what God appoints. ஆண்டவர்
நமக்கு எதை கொடுக்கிறாரோ அவைகளில் நாம் பெற்று மகிழ வேண்டும். சில நேரங்களில் நமக்கு சிலரை கண்டாலே பிடிக்காது,
but we are called to live with them.
அவர்களோடு நாம் வாழ்ந்தாக வேண்டும்.
That's what. அதைதான் எலியாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் காகத்தை அனுப்புவேன், but you should endure.
இன்னும் பாருங்க, மோசேக்கு, மோசே ரொம்ப பெரிய தேவ மனிதன், 600,000 புருஷர்களை 40 ஆண்டு காலம் வண்ணாந்திரத்தில் நடத்துகிற பலசாலி, தேவனோடு முகமுகமாய் நின்று பேசுகிற மக்கள் மனிதன், தேவனுடைய முகத்தின் பிரகாசம் அவன் முகத்தில் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அவனை கண்ட மக்கள் பயப்படுறாங்க. ஆனா அவனை சுத்தி கேட்ட சத்தனை தெரியுமா, 24 மணி நேரமும் மக்களுடைய முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற சத்தம், அவனுக்கு விரோதமாய் பேசுகிற சத்தம் எல்லாத்தையும் கேட்கிறான்.
அவன் ஒரு நாள் கூட போய் சொல்ல, ஆண்டவரே என்ன, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய மனிதன், I am not a simple ordinary guy.
I am standing in front of the God who created everything.
40 ஆண்டு காலம் வண்ணாந்திரத்தில் சகித்து கொண்டான். ஒரு நாளும் ஜனங்கள், ஆண்டவரே சொல்றாரு, இவர்கள் எல்லாம் நான் அழிச்சிட்டு உன் பின்னாடி உனக்கே ஒரு சந்ததியை உருவாக்குகிறேன். நோ ஆண்டவரே, வேணாம், இவர்களோடு நான் இருக்கிறேன். He started life how he can endure.
எப்படி வாழ முடியும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, many time we are called to. முதல் நூற்றாண்டிலே அநேக சீடர்கள் இயேசுவுக்காக அடிக்கப்பட்டார்கள். Many were martyred. அநேகர் இரத்த சாட்சிகளாய் மாறினார்கள். அநேகர் உயிரோடு நெருப்பில் போடப்பட்டார்கள். கொதிக்கிற உலையில் இறக்கப்பட்டார்கள்.
பொறுமையோடு அநேகர் சகித்தார்கள், ஓடிவிடவில்லை. மெனி டைம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அவங்களை விட எனக்கு எவ்வளோ பொறுமை இருந்தால் நான் இவ்வளோ இந்த உலகத்தில் வாழ முடியும். அவர்களை விட நாம் பெரிய பொறுமைசாலி என்று நினைக்கிறோம். உலகத்தில் அவர்கள் அனுபவித்த பாடுகளில் 1% கூட நாம் அனுபவிக்கவில்லை. ஸ்டில் வி ஆர் கன்சர்ன். நம்ம எதிலெல்லாம் நமக்கு பாரம் பாருங்க. மெனி டைம் வி திங்க் அவர் அப்டக்கிள்ஸ். எனக்கு எவ்வளோ எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ என் குடும்ப பிரச்சனை இருக்குது, எவ்வளவு என்னுடைய சரீரத்தை குறித்த பிரச்சனை, என் திருமண உறவை குறித்த பிரச்சனை, நான் எத்தனை நாள் ஜெபம் பண்ண கடவுள் எனக்கு கேட்டவைகளை கொடுக்கவில்லை, எத்தனை நேரம் என் பிள்ளை நான் சொன்னால் கேட்கவில்லை, இதை தான் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் பொறுமையாக சகிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக இதையெல்லாம் சகிக்க வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன் ஓடினவர்களை பார்க்கும்படி பட்டியலிடுகிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். I just highlighted only few of them. If you read people who lived for God, தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், the list is there. அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பொறுமை. The marathon race. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் திருச்சபைக்கு போகிறேன், நான் இன்வால்வ் இன் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ், தென் வை ஐ ஆம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், ஏன் எனக்கு இன்னும் பிரச்சனை. ஆண்டவர் நமக்கு தந்த பாதையில் நீங்களும் நானும் ஓடிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இங்கே இந்த வேத வசனத்தில் சொல்றாரு, பொறுமையோடு, ஜஸ்ட் டு லேர்ன் டு என்டியூர். நாம் எப்படி பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக்கொண்டு ஓட ஆண்டவர். நிறைவாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். அந்த கடைசி வரி சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். த ரன், looking unto Jesus alone, Yesuvai mattume nokki odugira ottapandayam. It is not looking at other people, looking at the evangelist or the top Christian leaders. It is only looking at Jesus. Yesuvai paarthu oda vendum. Vedathile Yesu Kristuvin vaalkaiyila Yesu than seedargalodu pogirar. Onnal Yesu kadal meedu adi nadandu varugirar. Pedru paarkirar. Pedruku bayangara aacharyam, enna aandure neer nadandu vari, naan nadandu vara mudiyada, aanathula va, நீ நடக்கலாம். அவன் ரொம்ப சந்தோஷமா இறங்கிட்டான். ஒரு ஸ்டெப் போச்சான், ரெண்டு ஸ்டெப் போச்சான், திரும்பி பார்க்கிறான், கடல் கொந்தளிக்கிறது, பெருங்காற்று வீசுகிறது, இருளை பார்க்கிறான்.
அப்படியே தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொல்கிறாரியப்பா, என்னை பார்த்த ரெண்டு ஸ்டெப்பு வச்ச, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கேப்பா. திரும்ப கரத்தை நீட்டி ஆண்டவர் தூக்கி எடுத்தாராம். மெனி டைம் வி ஃபெயில் டு லுக் அன் டு ஜீசஸ் அண்ட் வி ஜஸ்ட் சே லார்ட் ஐ எம் ரன்னிங். பட் வை, ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை தோல்விகள்? பிகாஸ் வி ஆர் நாட் எக்ஸாக்ட்லி லுக்கிங் அன் டு ஜீசஸ். சரியாக நாம் அவரை பார்த்து ஓடவில்லை. ஓட்டப்பந்தய வீரனுடைய ஓட்டம் எல்லாம் ஹாஸ் டு லுக் த எண்ட். ஓட்டப்பந்தய முடிகிற இடத்தில் யார் இருக்கிறார்கள்? இன்னொரு நல்ல சம்பவத்தை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு ஒரு நாள் படகுல தூங்கிட்டு இருக்காரு. இயேசு ரொம்ப பகலெல்லாம் ஊழியம் செய்து விட்டார். இயேசுவின் சீடர்கள் அவங்களாம் உட்காந்து ஜாலியாக பேச்சுவார்த்தை நடத்தி சந்தோஷமா அவங்களும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சடுதியாய் கடல் மீது ஒரு பெரிய காற்று வீசியது, ஒரு பெரிய அலை வந்தது. இப்போ இவங்க போன படகு முங்குற நிலைக்கு வந்து விட்டது. தே ஸ்டார்ட் ஷவுட்டிங், ஐயோ ஆண்டவரே நீர் தூங்கி கொண்டிருக்கிறீரா? பிரியமானவர்களே, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தூங்க வைக்கக்கூடாது. நம்ம இயேசுகிட்ட என்னைக்காவது பேசுறோமா? என்னைக்காவது இயேசுகிட்ட உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு பாட்டை கற்றுத்தாரோ, நான் உம்மோடு கூட உட்காந்து பேசவேன். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்க கூட பேசாமல் அப்படி ஓரமாக உட்கார வச்சுருங்க. 10 நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வாட்டி தூங்கிட்டு இருப்பார். இந்த சீடர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்கள், படகில் இருக்கிற இயேசுவோடு பேச தவறி விட்டார்கள். இயேசு தூங்கிட்டார். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசு படகில் இருக்கும்போது சூழ்நிலையை பார்க்காதீர்கள். பிகாஸ் த கிரியேட்டர் இஸ் தேர், அவர் உள்ள இருக்கிறார். இவன் அவரை பார்க்காம, ஆண்டவரே பாரு அங்கே பாரு எவ்வளோ பெரிய புயல். ஜீசஸ் சிம்பிள் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே உங்கள் விசுவாசம் எங்கே? கிறிஸ்துவுக்குள் பெரிய மலை. நெவர் அலோ ஜீசஸ் டு ஸ்லீப் இன் யுவர் லைஃப் இஸ் காட். அவர் தூங்குவது இல்லை. பட் சம்டைம் வி புட் ஹிம் இன் ஸ்லீப். ஆண்டவர் நல்லா தூங்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லீட் மை ஓன் லைஃப். ஐ வாண்ட் டு என்டர்டைன் மை லைஃப் வித் ஆல் த வர்ல்ட்லி திங்ஸ். இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார்? இஸ் இட் நாட் ட்ரூ? அது உண்மை இல்லையா? ஜஸ்ட் செக் இட், யோசித்து பாருங்கள். நம்ம அவர்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தூங்கிடுவார். நீங்களே ஒரு வீட்டுக்கு போய் யாருமே உங்ககிட்ட பேசலாம், நீங்களும் தூங்கிடுவீங்க. தட்ஸ் வாட் ஹேப்பன். அந்த படகில் அதான் நடந்திருக்கும். இல்லை இயேசு தூங்கியிருக்க மாட்டார். இல்லை இயேசுக்கிட்ட அவங்க உபதேசம் கேட்டிருந்தான், இயேசு தூங்கியிருப்பாரா? இயேசு பேசிகிட்டே இருந்திருப்பார். ஆண்டவரே இன்றைக்கி நல்ல நேரம், மக்களும் பெருங்கூட்டம் இல்லை, நாங்கள் ஒன்லி சீடர்கள் தான் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுக்கும், நாங்கள் உங்ககிட்ட ஏதாவது கற்றுக்க போகிறோம். லார்ட் யூ ஸ்பீக். ஆண்டவர் சொல்லியிருப்பார், கமான் மை மை என் நண்பர்களே, மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டீச் யூ. பட் தே ஃபெயில் டு கீப் ஜீசஸ் அவேக். இயேசுவை முழித்து வைக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். அப்புறம் பிரச்சனையை பார்த்து இயேசுகிட்ட ஓடுறாங்க. லுக்கிங் த ப்ராப்ளம் அண்ட் ரன்னிங் டு ஜீசஸ் அண்ட் டெல்லிங் ஜீசஸ். ஆண்டவர் பிரச்சனை பெருசாக இருக்கு. நான் ஆண்டவர் சொல்ல, பிரச்சனை பெருசு இல்லை, உனக்குள்ளே தான் இப்போ நீ பார்க்கும் இடம் மாறிவிட்டது தான் பிரச்சனை. ஜஸ்ட் லுக் அட் மீ. ஆண்டவர் காற்றையும் கடையும் அதற்ற அங்கேயும் எல்லாம் அதன்றது. பிரியமான தேவடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் அ ரேஸ். வி ஆர் கால் டு ரன் அண்ட் ஃபினிஷ். முதல்ல பாரமானவைகள், இரண்டாவது பாவமானவைகள், மூன்றாவது பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓடுவோம். வெற்றி கண்டிப்பாக நம் பக்கம் வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று, என்ன பாக்கியம் எவருக்கு உண்டு இந்த ஸ்லாக்கியம் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.